नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयां भगवदीम् उत्तमश्लोकीं भक्तिं भवदीर्नैष्ठिकीं श्रीमद्भागवतम् காண்டம் 2 அத்தியாயம் 6 புருஷ சுக்தம் நிலைநாட்டப்பட்டது பதம் 23 காண்டம் 2 அத்தியாயம் 6 பதம் 23 யதாஸ்ய நாப்யாநலீனா அகம் வாசம் மகாத்மனா நாவிதம் யஜ்ஞ சம்பாரான் புருஷா வயவான் ருதே. மொழிபெயர்ப்போம் இல்லையில்லவர் சில பிரபா பிரபாக்கு ஜெய். இந்த மகாபுருஷரான மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து நான் பிறந்த பொழுது இப்புருஷருடைய அங்கங்களைத் தவிர அவரை ஆராதிப்பதற்குரிய எந்த பொருளும் என்னிடம் இருக்கவில்லை. பொருளுரை: பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவரான பிரம்மதேவர் சுயம்பு அல்லது தாய் தந்தையர் இல்லாமல் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். பொதுவாக ஒரு ஜீவராசி தாய் தந்தையரின் சேர்க்கையினால் பிறக்கிறான். ஆனால் முதல் ஜீவராசியான பிரம்மா மகாவிஷ்ணுவின் ஆபி கமலத்திலிருந்து பிறந்தவராவார். இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஓர் விரிவங்கம் ஆவார். நாபியிலிருந்து உதித்த தாமரையும் பகவானுடைய தேவ உறுப்புகளின் ஒரு பாகமாகும். அந்த தாமரையிலிருந்துதான் பிரம்மா பிறந்தார். எனவே பகவானின் உடலில் பிரம்மதேவரும் ஒரு பாகமாவார். அவ்வாறு தோன்றிய பிரம்மா இருளைத் தவிர வேறு எதையும் காணாமல் தடுமாற்றம் அடைந்தார். அப்போது தவத்தை மேற்கொள்ளுமாறு அவரது இதயத்திலிருந்து பகவானால் உற்சாகம் மூட்டப்பட்டார். இத்தவத்தால் யாகச் சடங்குகளுக்குரிய பகுதி பொருட்களையும் பெற்றார். ஆனால் அங்கு மகாவிஷ்ணுவையும் பிரம்மாவையும் தவிர்த்து வேறொன்றும் இருக்கவில்லை. யாகச் சடங்குகளுக்கு பல பொருட்கள் தேவைப்பட்டன. மிருகங்கள் மிருகபலி என்பது மிருகத்தை கொள்வதற்காக என்று ஒருபோதும் இருந்ததில்லை. யாகத்தின் வெற்றிகரமான பலனை அடைவதற்காக இருந்ததாகும். யாகத்தில் பலியிடப்பட்ட மிருகம் இறந்துவிடும். ஆனால் திறமை வாய்ந்த வேதியர்களால் உச்சரிக்கப்பட்ட வேத மந்திரங்களின் வலிமையால் அடுத்த நாடியே அதற்கு ஒரு புது வாழ்வு வழங்கப்படுகிறது. அத்தகையதொரு திறமை வாய்ந்த வேதியன் கிடைக்காத பொழுது யாகத்தில் கொடுக்கப்படும் மிருகபலியை தடுத்துவிட வேண்டும். இவ்வாறாக கர்ப்போடகஷாய விஷ்ணுவின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்திற்கு தேவையான பொருட்களையும் கூட பிரம்மா படைத்தார். இவ்வாறு ஒன்றிலிருந்து எதுவும் படைக்கவில்லை. பகவானின் தேகத்திலிருந்து அனைத்தும் படைக்கப்பட்டன. பகவானே பகவத்கீதையில் கூறுகிறார், அகம் சர்வஷ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரபத்ததே, அனைத்தும் என்னுடைய தேக உறுப்புகளிலிருந்தே உண்டாக்கப்பட்டன, நானே எல்லா படைப்புகளுக்கும் ஆதி மூலம் ஆவேன். அனைத்தும் பகவானாகவே இருப்பதால் அவரை வழிபடுவதில் பயனில்லை என்று அருவவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பகவானின் தேக உறுப்புகளிலிருந்து பிறந்துள்ள பகுதி பொருட்களை உபயோகித்து நன்றி உணர்வுடன் உருவவாதிகள் பகவானை வழிபடுகின்றனர். பழங்களும் பூக்களும் பூமி தாயின் தேகத்திலிருந்து கிடைக்கின்றன. இருப்பினும் அறிவுள்ள பக்தன் பூமியிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே பூமி தாயை வழிபடுகிறான். இதேபோலவே கங்கை தாய் கங்கை நீராலேயே வழிபாடு செய்யப்படுகிறாள். இருப்பினும் அத்தகைய வழிபாட்டின் பலனை வழிபடுபவன் அனுபவிக்கிறான். பகவானின் உடல் உறுப்புகளிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே அவரது வழிபாடும் நடத்தப்படுகிறது. இருப்பினும் பகவானின் ஒரு பாகமாக உள்ள வழிபாடு செய்பவன் பகவானிடம் செய்யும் பக்தி தொண்டின் பலனை அடைகிறான். தானே பகவான் என்ற அருவவாதி தப்பாக முடிவு செய்யும் வேளையில் உருவவாதி பகவானிலிருந்து எதுவுமே வேறானதல் என்பதை பூர்ணமாக உணர்ந்து பக்தி தொண்டால் பகவானை வழிபடுகிறான். எனவே எதுவுமே தனக்கு சொந்தமானது அன்று என்பதை அறிந்திருப்பதால் பக்தன் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்த விரும்புகிறான். ஒத்த தன்மையை பற்றிய பக்குவமான கருத்து பகவானின் அன்பு தொண்டில் பக்தன் ஈடுபடுவதற்கு உதவுகிறது. அப்படியிருக்க அருவவாதி ஒருவன் பொய்யான பெருமிதம் கொண்டிருப்பதால் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்றென்றும் நாத்திகனாகவே எஞ்சியிருக்கிறான். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மொழிபெயர்ப்பு தெரிவு சொல்லுங்க. இந்த மகாபுருஷருடைய மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து நான் பிறந்த பொழுது இப்புருஷருடைய அங்கங்களை தவிர அவரை ஆராதிப்பதற்குரிய எந்த பொருளும் என்னிடம் இருக்கவில்லை. இந்த ஸ்லோகம் வந்து பிரம்மநாடி ஸ்லோகம் புருஷ சுக்தம். இதுல வந்து பிரம்மா வந்து குறிப்பிடுறார். பிரம்மா வந்து எப்படி தோன்றான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரிஜினலா கர்ணகடாய் விஷ்ணு மகாவிஷ்ணு அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும்போது விடக்கூடிய மூச்சு காற்றுகள்ல வெளிமூச்சில் ஆயிரக்கணக்கான பிரபஞ்சம் உண்டாகுது, கோடிக்கணக்கு. அவர் மூச்சு காத்து உள்ளுக்கும் போது கோடிக்கணக்கான பிரபஞ்சம் உள்ளடங்கி அதுன பிரம்மசமிதியில் என்ன பாட்டு, அந்த பிரம்மா மூச்சு காத்த இழுத்து விடையில எதா விளம்பிய நிஸ்வசித்தம் அதா பிரம்மசமிதா நாம் அபிஷேக டைம்ல படிக்கிறோம். எஸ்ஐக்கு நிஸ்வசித்த அந்த மாதிரி பகவான் வந்து பிரபஞ்சங்களை கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைச்சு அழிக்கிறது வந்து அவருக்கு ஒரு நம்ம வேடிக்கை மூச்சு காத்து விடுற மாதிரி சுவாசம் மாதிரி அதான் காரணக்கடாய விஷயம். அவர் மூச்சு காட்டு விடும்போது நீர்ல குமிழ் எப்படி உண்டாகுதோ அம்மா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உண்டாது. இந்த பிரம்மசமிதா எடுங்க அழகா, அதான் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி அவர் மூச்சு காத்த உள்ள இழுக்கும்போது அந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உள்ளவே அடங்கிருது. இது காரணக்கடாய விஷயம். பிரபஞ்சத்தை படிக்கிறார். அப்படிக்கும்போது ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளையும் கர்போடகஷாய் விஷயம், கர்ப்பம்னா அதுல போய் தங்குறாரு. அவரோட ஒரு அம்சம் வந்து கர்போடகஷாய் விஷ்ணு வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் போய் தங்குற அந்த விஷ்ணு வந்து அதுல இருந்து உயிரோட்டம் உள்ளதா வச்சிருக்காரு. அதே சமயம் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மாவும் அவரோட நாபி கமலத்தின் தொப்பல் கொடியிலிருந்து வர தாமரையிலிருந்து தோன்றாரு. பிரம்மாவுக்கு பேரு சுயம்பு. சுயம்புனா இயற்கையா தோணவர், தாய் இருந்த செயற்கை நாடி வந்தவர்ல. அந்த பிரம்மா வந்து அவர் தோணப்புறம் ஒரே இருள்மயமா இருக்கு, அவருக்கு எதுவுமே புரியல. உடனே அந்த தாமர தண்டு உள்ளே உள்ள போய் தேடுறாரு, யார்கிட்டருந்து நான் வந்தேன், எங்க என்னோட ஆரிஜின் எது, என்னோட தோற்றத்துக்கு மூல காரணம் எதுன்னு தேடுறாரு. ஆனா நீண்ட காலம் தேடியும் அவனாடி கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா குழம்பி இருக்கும்போது விதயத்தில் வந்து பகவான் வந்து அறிவுறுத்துறாரு, தவம் செய்யணும், யாகம் செய்யணும். அந்த தவம் வந்து செய்யறதுக்கான தவ பொருட்கள் இல்ல அவட்ட. அதைத்தான் இங்க பிரம்மா சொல்றாரு, நான் தோணு பார்த்தப்ப பகவானுடைய நாபிக்கமலத்திலிருந்து நான் பிறந்தபோது அவருடைய அங்கங்களை தர அவரை ஆராதிப்பதற்கு எந்த பொருளும் இருக்கவில்லை. பிரபாதத்தோட மாதிரி தவம் யாகம் செய்யணும்னா அது கொண்டே யாக பொருட்கள்லாம் வேணும். அந்த மாதிரி யாக பொருட்கள்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி யாக சடங்களை நிறைவேற்றுவதற்கு மலர்கள், இலைகள், வைக்கோல், யாக பீடம் மற்றும் உகந்த காலம் போன்ற யாக பொருட்கள் தேவைப்படுகின்றன. பாத்திரம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம், பாத்திரங்கள், தானியங்கள், நெய், தேன், தங்கம், மண், நீர், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் நான்கு வேதியர்கள் ஆகியவை யாகத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பிற பொருட்கள் ஆகும். இவ்வளவு ஒண்ணுமே இல்லாங்க. அன்னாடி பிரம்மா வந்து இந்த பொருட்களை புறம் திருப்பி படைக்கிறார். பகவான் தேகத்திலிருந்தே படைக்கிறார். பகவான்கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது. ஆதி மூலம் அவர்தான், பிரபஞ்சங்கள் தோன்றது காரண கடாய விஷயம். அந்த பிரபஞ்சங்கள் கர்ப்பட விஷயம் அவர் இவர் உதவி செய்யறாரு. அப்புறம் ஒவ்வொரு பொருட்களும் படைக்கப்படுது. பிரம்மசிம்ஹ 47வது ஸ்லோகம், யக்கார்ணானோ ஜலே பஜதி சமயோஹ நித்ராமனந்த ஜகத்தந்தச ரோமகூப ஆதார சக்திம் அவலம்பிய பராம்சோ மூர்த்திம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. ஆதிபுருஷன் கோவிந்தனின் ஓர் அம்சமான ஆனந்தன் என்ற ஆதிசேஷன் காரணக்கடலில் ஆதிசேஷன் மீது படுத்த நிலையில் யோக நித்திரை பெறுகிறார் கோவிந்தன். அவரது கேச நுந்துலைகளில் இந்த பிரபஞ்சமே அடங்கியிருக்கிறது. இத்தகைய கோவிந்தனை, ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். அடுத்து, எஸ்ஐக்க நிஸ்வசித காலம் அதா வளம்பிய ஜீவந்தி லோம விளஜா ஜகட்டந்த நாதா விஷ்ணுர் மகான்ச யுகயஷ்ய கால விசேஷோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மனும் இதர ஜடாதிகாரிகளும் மகாவிஷ்ணுவின் முடியின் நுண்ணுநிலையிலிருந்து தோன்றியவர்கள். மகாவிஷ்ணு மூச்சை உள்ளிழுக்கும் வரை இவர்கள் உயிருடன் இருப்பவர்கள். யாரின் அங்கத்தின் அங்கம் மகாவிஷ்ணுவோ அனைவரை அவரை நான் வணங்குகிறேன். அவரே ஆதி புருஷன் கோவிந்தன். மகாவிஷ்ணுவே பகவானோட அங்கத்தோட அங்கம், கிருஷ்ணனோட. அன்னாடி யாரின் அங்கத்தின் அங்கம் மகாவிஷ்ணுவோ அவரை நான் வணங்குகிறேன். யாரோட அங்கம்னா ஆதி புருஷன் கோவிந்தன், அவரோட அங்கம் வரும் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவோட முடியோட நுந்துளையிலிருந்து தோன்றவங்க தான் பிரம்மா மற்றவங்களும். அவங்கள வாழ்நாள் எப்படின்னா அந்த மகாவிஷ்ணு மூச்சை உள்ள இழுக்கிற வைக்கும், அவ்வளவுதான் அவங்க வாழ்நாள். இது பிரம்மா பாடுறாரு பிரம்ம சமீதா. அன்னாடி பிரபஞ்சங்கள் எப்படி பிரம்மா பார்வையில் எப்படி படைக்கப்படுதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கும் காரணக்கடாய விஷ்ணு வந்து அவரோட கேச நுந்துலையில இந்த பிரபஞ்சம் அடைஞ்சிருக்கு. அவரு அந்த நுந்துலையில்தான் எல்லாம் உருவாகுது. இவர் யாருன்னா இவர் கோவிந்தனோட அங்க அந்த மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட அந்த பள்ளி கொண்டிருக்க மகாவிஷ்ணுவோட முடி நுனியில வரக்கூடிய பிரம்மனும் மற்றவங்களும் அவர் மூச்சு காத்திருக்கிற மட்டும் இருக்காங்கன்னு ரெண்டு ஸ்லோகம் தெளிவா சார். 47-48 பிரம்மசம்ஹிதா தமிழே வந்திருக்கு, எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. பிரம்மசம்ஹிதாடி இந்த ஸ்லோகத்தில் வர்ற மாதிரி பிரம்மா வந்து யாக பொருட்களுக்கான தேவையான எதுவுமே இல்லாத நாடி படைச்சு வழிபடுறார். இல்ல பிரபு பாதசுர மாதிரி எதுவுமே பகவான்கிட்ட இருந்து வந்தது எதுவும் இண்டிபெண்டா இல்லைன்றாரு. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வஸ்வம் பிரபத்ததேன்னு பாகவதத்தில் சொல்றாரு. 10:8 அகம்னா நான், சர்வஸ்ய பிரபோ எல்லாமே என்னட்டு வந்து மத்த சர்வஸ்வம் பிரபத்த அனைத்து என்னுடைய தேக உறுப்புகள் உண்டாக்கப்பட்டன. நானே எல்லா படைப்புகளும் அகம் சர்வஸ்ய பிரபோ எல்லா படைப்புக்கும் நான் தான் மூலம்ன்றார். அண்ணாடி பிரம்மா அம்மா தான் முதல் ஜீவராசி தோன்றாரு. அவர் வந்து பகவானோட உறுப்புல இருந்து எல்லாத்தையும் தோன்றாரு. பிரபாதாவுக்கு உதாரணம், ரெண்டு உதாரணம் சொல்றாரு எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு. நிறைய பேர் வந்து எல்லாமே பகவான் சொல்லிடுறாங்க, ஏன்னா பகவான்கிட்ட இருந்து வந்த நாடி பகவான் சொல்லி இது பண்ற நாடி குழப்பமாது. ஆனாடி அவங்க வந்து நாத்தியவாதியா இருக்காங்க, எல்லாமே பகவான் அப்படின்னு. ஆனா பிரபாதா சொல்றாரு, பூமி இருந்து வரக்கூடிய மலர்களையும் பூவும் பொருட்களையும் வச்சு பூமியை வழிபடலாம், கங்கை நீரை வச்சு கங்கையை வழிபடுறோம். கங்கை நீரை வழிபடுறவங்க எப்படின்னா ஒன்னும் செய்ய மாட்டாங்க, கங்கையில போய் இறங்கி மூணு தடவை தீ தடவை ஒரு மந்திரம் இருக்கு, அப்படியே திருப்பி கங்கையிலே விடுவாங்க. அதான் கங்கைக்கு அர்ப்பணம். கங்கை நீரே கங்கைக்கு அர்ப்பணமாகுது. புனித நதிகள்ல ஒரு தடவை குருமராஜ் கூட அங்க தாமிரம் நீர் குளிக்க வரும்போது மூணு தடவை தீர்த்தெடுத்து மந்திரம் சொல்லி அவர் தண்ணி உள்ள விட்டார், தாமிரபணியிலே விட்டார். ஆனாடி புனித நதிகள்ல வரக்கூடியது வந்து புனிதமானது. அந்த மாதிரி பகவான் வந்து சர்வசக்தி பொருந்திய இதா இருக்கிற நாடி, அவருக்கு வந்து பகவானுடைய அங்கங்கள் நாடியே பகவான்கிட்ட இருந்து உருவாக்கின விஷயங்கள் நாடியே வழிபாடு செய்ய முடியும். இத வந்து மாயாவாதிகளும் அருவவாதிகளும் தவறா எடுத்து எல்லாருமே கடவுள்னு சொல்லக்கூடாது அப்படின்றாரு. சுருக்கமா இந்த ஸ்லோகங்கள்ல சொல்ல வர்றது என்னன்னா, பகவான் வந்து அவட்டிருந்து தான் அனைத்து வந்திருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபவோ என்னட்டிருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாத்துக்கும் நான் தான் மூல காரணம். அது மட்டும் இல்ல, அவர் தான் எல்லா பொருட்களையும் உருவாக்குற. மற்றவங்களாம் கருவியா இருக்கலாம், பிரம்மா உருவாக்குறான், பிரம்மா உருவாக்கின ஜீவன்களான நம்ம வந்து மற்ற ஜீவன்களை உருவாக்கலாம். இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி. பிரம்மா உருவாக்கின நாடி பிரம்மா வந்து ஒரிஜினல் கிரியேட்டர் கிடையாது, பகவானோட கருவியா வந்து செய்யறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு அடுத்த ஜீவராசியை உருவாக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நம்ம தாய் தந்தையர் குழந்தைய உருவாக்குறோம், ஆனா நம்ம வந்து ஒரு கருவி தான். நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்னா உயிர் பகவானோட அம்சம், மமயம் அம்சம், ஜீவலோகோ ஜீவபூத சனாதனான்னு பாகவதத்தில் சொல்றார். இந்த உயிர் வந்து பகவானோட அம்சம், இந்த உடல் வந்து நாம் தாய் சாப்பிடக்கூடிய பழமும் தானியங்களும் அதுலேருந்து உருவாகுது. இந்த ரெண்டையும் சேர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கு தான் தாய் தந்தை. ரெண்டு பேரும் அதுக்கு உரிமையாளர் கிடையாது. ஆக்சுவலா அந்த உடம்புல வந்திருக்க உயிருக்கு உரிமையாளர் பகவான், அந்த ஜட உடம்புக்கு வந்து பஞ்சபூதங்கள் வருது. எப்படி ஒரு உடம்பு உருவாகுது, தாய் வயிற்றுலயோ இல்ல வெளியவோ? அந்த மாதிரி பஞ்சபூதங்களான மண் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ல வருது. தானியமா சாப்பிட்றோம், இல்ல பழங்களா சாப்பிட்றோம், நீர் நிலம் நெருப்பு அதை டைஜஸ்ட் பண்ணுது, சூடு கோழி முட்டையோட கூட சூடு வேணும், ஆனாடே உட்கார்ந்து சூடு. அதே மாதிரி உடம்புல சூடும் உண்டாக்கும் பஞ்சபூதங்கள். இது இல்லைன்னா நடக்காது, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல இருந்து தாய் வந்து ஒரு கருவியானது இந்த உடம்பை உருவாக்குற, தந்தை மூலமா இந்த ஜீவன் வந்து சேருது. ஆக இந்த மொத்த விஷயமும் வந்து பகவான் வந்து அவருடைய ப்ரீ பிளான் படி தாய் தந்தையரை உருவாகுது பண்ணி அவங்ககிட்ட இன்னொரு ஜீவனை உருவாக்குற பொறுப்பை கொடுக்கிறாரு. இவ்வளவுதான் நம்ம ஜீவராசி ஒரு குழந்தைய உருவாக்குறதுல நம்முடைய பங்கு. ஆனா ஒரு மயக்கத்துல வந்து எல்லாம் என்னோட குழந்தை என்னோட குழந்தை நான் உருவாக்கணும், நீங்க உருவாக்கல, ஏன் உருவாக்கலைன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க உருவாக்கினா அவங்ககிட்ட நிரந்தரமா இருக்கணும் கிடையாது. அத ஒவ்வொருத்தோட காலம் முடிஞ்சவனே ஒவ்வொரு உடம்பும் திருப்பி பஞ்சபூதங்களுக்கு திரும்பி போயிடுது, ஆத்மா உயிர் வேற எங்கேயோ போயிடுது. அப்ப நீங்க எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? நம்ம வந்து இன்டர்மீடியட் பீரியட்ல நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ருமெண்டா இருந்து இதை மெயின்டைன் பண்றோம். பிரம்மால இருந்து வருது, பிரம்மா வந்து பகவான் தொப்பல் கொடியிலிருந்து வந்தவர், அவருக்கு தாய் இல்லாம பகவான் நேரடி வந்தார். ஆனா பிரம்மா படைச்ச எல்லா ஜீவராசிகளும் இந்த பேசிக் கான்செப்ட்ல இப்படி டெவலப் ஆயிட்டோம். இது வந்து அடிப்படையில இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா பிரபாதா சொல்ற மாதிரி எல்லாமே பகவான் செய்யறாரு, நம்ம வந்து ஒரு கருவியா இருக்கும். நிமித்தம் மாத்திரம் பவ சபிய சாட்சின்னு பகவத்கீதையில சொல்றாரு. நிமித்தன கருவி மாட்டா நீ இருக்கு அர்ஜுனான்றாரு. சபிய சாட்சின்னா அர்ஜுனா, நிமித்தம்னா கருவியாருன்றாரு. அவ்வளவுதான் நம்ம ரோலு உலக வாழ்க்கையில வந்து ஒரு உயிரை உருவாக்குறதுல அவ்வளவுதான் நம்ம ரோலு. அதனாடிதான் இந்த உடம்புல வந்து உருவாகக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் வந்து பகவான் மூல காரணம், நம்ம வந்து கருவியா இருக்கும். பிரம்மாவுக்கும் தெரியும் அவர் கருவி தான், ஒரிஜினல் சோர்ஸ் பூரா வந்து பகவான்கிட்ட இருக்கு. யாரும் வந்து இண்டிபெண்டா உருவாக்க முடியாது. பிரபாதா ஒரு கதை சொல்லுவார்ல, இந்த பக்திஸ்தான் இந்த வாக்கிங் போகையில ஒரு கண்ணாடி தொழிற்சாலை முதலாளியா வரும். பிரபாதா வந்து மாயாப்பூர்ல தானே, மாயாப்பூர்ல எங்க வாக்கிங் போயிட்டு இருப்பாரு, கூட ஒரு பெரிய பிசினஸ் மேன் கூட நடந்துட்டு இருப்பாரு. இது வந்து எதுக்காக அந்த கதை சொல்றேன்னா, எதுவுமே பகவான்கிட்ட மூலச்சந்திரக்கு அவர் சொல்லுவாரு, நீங்க என்ன செய்றீங்கன்னு பிரபாதா கேட்பாரு. நான் பெரிய ஒரு கண்ணாடி தொழிற்சாலை ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்வாரு. உடனே பிரபாதா சொல்லாரு, நீங்க இப்ப அது ஏதோ சொல்ல, நீங்க என்ன செய்யணும்னா நம்ம கண்ணாடி தொழிற்சாலை சம்பாதிங்க. உடனே பிரபா நீங்க ஒரு பெரிய திருடன்னு வாரு. இல்ல இல்ல, முத வந்து அது பின்னாடி கேப்பாரு. நீங்க அதை வந்து என்ன செய்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய திருடன், எல்லாத்தையும் பாவன்ட் வந்து இது பண்றீங்க அப்படின்னு வெங்கடேஸ்வர். அடுத்து இவர் சொல்றாரு, இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் உடனே பிரபாவுக்கு இவருக்கு புரியாது. ஏன்னு சொல்றவனு, நீங்க வந்து உங்க கண்ணாடி தொழிற்சாலைக்கு உள்ள மூலப்பொருள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னாரு. உடனே இந்த மாதிரி பூமியில இருந்து தோண்டி அந்த மண்ணை எடுக்கிறேன். அப்ப அது வந்து உங்க சொந்த சொத்து இல்ல, பூமிக்குள்ள சொத்து, பூமிட்ட இருந்து தான் நீங்க எடுக்கிறீங்க. உடனே அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல, நான் அப்பப்ப கொஞ்சம் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறேன் அப்படின்னு. உடனே அப்ப நீங்க சின்ன திருடன் பிரபாதா சொல்ற, நீங்க சின்னது. ஏன்னா பெரிய அளவுல ஏதோ சொல்லுவார், பெரிய திருடன் வந்து கொஞ்சம் அந்த பகவானுக்கும் கொஞ்சம் பங்குன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்குறீங்க. உண்மையில வந்து எல்லாமே பகவான்கிட்ட இருந்து வருது, எல்லாமே பகவானுக்கு சொந்தம். நீங்க அந்த பகவான் உருவாக்குன கண்ணாடியும் மண்ணும் இல்லைன்னா நீங்க எப்படி உருவாக்க முடியும்? அதுல இருந்து நீங்க கொஞ்சம் உருவாக்குறீங்க, அவ்வளவுதான். அதாவது அர்த்தம் என்னன்னா, இந்த மண்ணும் கண்ணாடியும் கூட பகவான்கிட்ட இருந்து தான் உருவாது. அதைத்தான் இப்ப மாடர்ன் அந்த ஐன்ஸ்டைன் நியூட்டன் சொன்னாரு, எதுவுமே விஞ்ஞானியும் பகவான உருவாக்குனதை திருப்பி கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு அர்த்தம் உண்டு, டிஸ்கவரி இன்வென்ஷன், ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. டிஸ்கவரினா இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, இன்வென்ஷன் புதுசா படைக்கிறது. இவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி. அதனாடிதான் பூமியெல்லாம் பொருள்லாம் கீழே வருது, தூக்கி போட்ட பொருள் கீழே வருது. இந்த புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா எல்லாம் எங்கேயாவது பறக்கும். உதாரணத்துக்கு நம்ம பூமியில நடக்கவே முடியாது புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா. ஒன்னுல அந்த புவியீர்ப்பு சக்தி குறைஞ்சு போனாலே நம்மளாடி நடக்க முடியாது. அந்த கரெக்ட் ரேஷியோல ரொம்ப புவியீர்ப்பு சக்தி இருந்தாலும் காந்த மாதிரி ஒட்டிக்கிடுவோம், நம்ம உடம்பு நடக்காது. ரொம்ப புவியீர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபுளோட்டிங் ஆகும், மிதந்துட்டு இருப்போம். அதனால அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க மிதக்கிற மாதிரி, ஏன்னா அங்க புவியீர்ப்பு சக்தி கம்மி. அதனாடி அவங்க நாடி செயற்கையா அவங்களை கட்டி போட்டிருக்கணும் அந்த சேட்டலைட்டு, சாரி இதுல அந்த சட்டில், இந்த ஸ்பேஸ் சட்டில், இந்த ஸ்பேஸ் பிளேலாம். ஏன்னா அங்க வந்து கிராவிட்டி ரொம்ப கம்மி, இல்லைன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஃபுளோட் ஆவாங்க. அந்த மாதிரி கிராவிட்டியை வந்து அவர் கண்டுபிடிச்சார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி. இல்லைன்னா அதை வந்து கண்டுபிடிச்ச பிறகு அவர் ஏற்கனவே வந்து இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கானா கண்டுபிடிச்சார். அவர் எப்படி கண்டுபிடிச்சானா, மரத்திலிருந்து உழுகிற ஆப்பிள் ஏன் கீழே உழுகுது, ஏன் மேலே போகக்கூடாது, அப்படிதான் ஆரம்பிச்சார் முதல். நியூட்டன் ஆராய்ச்சி ஆரம்பிச்சப்ப ஆப்பிள் வந்து மேலேருந்து மரத்தில் உழையில ஏன் கீழே வருது, மேலே ஏன் போகல. அப்ப சொல்லும்போது இயற்கையான புவியீர்ப்பு சக்தி ஏற்கனவே இருந்தது, அதை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு விஞ்ஞானத்திலையும் ஏற்கனவே இந்த கண்டுபிடிக்க மனுஷனும் ஏற்கனவே இருக்கிற இயற்கையும் பகவான் வந்து வந்த அம்சமான நம்ம ஜீவனையும் முன்னு சேர்த்து ஒரு உடம்பையும் உயிரையும் சேர்த்து பிரிக்கிறார். அது காலம் முடிஞ்சோடனே உடம்பு உயிரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுது, அப்புறம் என்ன உரிமை? இதுதான் இந்த ஹோல் சீக்வன்ஸ். என்னன்னா அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாத்துக்கும் பகவான் தான் அதிகாரி. மத்த சர்வரும் பிரவர்த்ததே, என்கிட்ட தான் எல்லாமே தோன்றுது. மத்தனை மத்த எல்லாமே சர்வம் எல்லாமே என்னட்ட வந்து தோணுதுன்றாரு. அவர் இல்லைன்னா எதுவுமே முடியாது. அவர் அந்த சின்ன ஜீவன், இந்த ஜீவன் என்ன ஆகுதுனா, அவர் மூச்சு காத்து உள்ள இருக்கும்போது கோடிக்கணக்கான ஜீவன் போய் உள்ள அடங்கிருது. ஒன்னு வந்து பிரகிருதி ஜடசக்தி, இன்னொன்னு வந்து பகவான் சக்தி அந்தரங்க சக்தி, அந்த இது ஜீவன் ரெண்டும் திருப்பி வந்து மூச்சு காத்து விடையில முத பிரம்மா தோன்றாரு. அப்புறம் பிரம்மாவுக்கு அவர் 100 வருஷம் தவம் பண்றாரு. தவம் பண்ண பிறகு அவருக்கு இந்த படைப்பு ஞானத்தை தர்றாரு. அந்த படைப்பு ஞானத்தினாடி வரிசை கிரியேஷனை உண்டாக்குறாரு, படைப்புகளை. அப்படியே அந்த மனுக்களை உண்டாக்குறாரு. மனுக்கள் வந்து ஜீவராசியை உண்டாக்குறாங்க, மத்த ஜீவனை எல்லாம் படைக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு அத்தியாயத்தில் வரும்ல, பிரம்மா எப்படி ஒவ்வொருத்தரையும் படைச்சாருன்னு சொல்லிட்டு வரு. சுருக்கமா வந்து மூல காரணம் பகவான், அவர்கிட்ட இருந்து வருது. இதை வந்து நம்ம மறுக்க முடியாதுன்றதான் உண்மை. மற்ற எல்லாரும் பிரம்மாவில் இருந்து இன்னைக்கு ஒரு குழந்தைய உருவாக்க அப்பா அம்மா வரைக்கும் எல்லாருமே கருவிதான், இன்ஸ்ட்ருமெண்ட். பகவான் காரியத்தில் நம்ம எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். அதாவது பகவான் காரியத்தை எதுக்காக இந்த தாய் தந்தையருக்கு இந்த குழந்தைய உருவாக்குற அந்த கடமையை கொடுத்தான்னா, அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்தி திருப்பி அனுப்பணும், ட்ரைனிங் கொடுக்கணும். இது வந்து பெரிய ட்ரைனிங் சென்டர், இந்த பூமி வந்து பெரிய ட்ரைனிங் சென்டர். ஒவ்வொரு ஜீவனும் கோடானு கோடி பிறகு கோடானு கோடி இதில் சுத்தி வந்திருக்கு. அதனாடி தள்ளாடி தடுமாறி எதுவுமே வாழ்க்கை நிரந்தரம் தெரியாம முழிக்கிற ஜீவனுக்கு இந்த பறவையை வந்து ஒரு தாய் தந்தையர் கொடுத்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டெப்பாவது ஏற்றி விடணும். கடைசியில் பகவான்கிட்ட போய் இந்த பறவையில் சேர்க்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு ஸ்டெப்பு ஏற்றி விடணும் அட்லீஸ்ட். அடுத்த பறவையில் அடுத்த ஸ்டெப்பாவது ஏறும். இதுதான் மொத்த இந்த படைப்பு அழிவு இதோட நோக்கம். இந்த எல்லாமே பிறந்தபுறம் அழிய போகுதுன்னு தெரியுது. எல்லாம் உடம்பு வந்து பஞ்சபூதங்களுக்கு போகுது, உயிர் வந்து பகவான்கிட்ட போகுதுன்னு. ஆனா என்ன அந்த பர்பஸ், இந்த ஹோல் படைப்போட பர்பஸ் என்ன? ஒரு ஜீவனை உருவாக்கி அதை பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தணும் மனம், புத்தி, அகங்காரம் இந்த மூணையும் பக்குவப்படுத்தணும். வெறும் உடம்பு மட்டும் பக்குவப்படுத்த, பைத்திய காலத்திலையும் பைத்திய காலத்திலும் உடம்பு மட்டும் பக்குவப்படுத்துறது. இன்னைக்கு அப்பா அம்மாவோட ஒரே குறிக்கோள் வந்து உடம்பு, அதுக்கு மேல வயிற்று பிழைப்புக்கு கொஞ்சம் மனசுலயும் கொஞ்சம் இருக்கணும். ஆனா இது படைப்போட நோக்கம் கிடையாது. ஒன்னும் படிக்காதவனும் உயிர் வாழ்றான், நல்லா தான் இருக்கான். அதே மாதிரி வேலை செய்யாத ஜீவனும் நல்லா தான் இருக்கு. உண்மையில படைப்போட நோக்கம் வந்து வெறும் உடம்ப வளர்க்கக்கூடாது, மனம், புத்தி, அகங்காரத்தை பக்குவப்படுத்தி அவங்கள வந்து நன்னிலைக்கு கொண்டு போகணும். அடுத்த பிறகு கொஞ்சம் உயர்ந்த அமைப்பில் வரணும், அடுத்து அவங்க ஆன்மீகத்தை தொடரணும். அது என்ன சார், அடுத்த பிரிவில் தொடருவாங்கன்னு பகவத்கீதையில் ஒரு சொல்லுவோம். அடுத்த பிரிவில் தொடருவாங்க பகவத்கீதை இல்ல, இந்த விட்ட இடத்துல இருந்து பூர்வாபேஷன் தெனைவ முந்தினபிறை யாவஸ்தி நாடி பூர்வாபேஷன் பூர்வ பிறவியில் இருந்த வாசனை நாடி ஒரு நல்ல அப்பா அம்மா வந்து நல்ல ஒரு வாய்ப்புக்கு பிள்ளைக்கு கொடுத்திருந்தா அவங்க பக்குவப்பட்டிருந்தா அடுத்த பிறவியில் அவங்க அறியாமலே அந்த யோகத்தில் நாட்டம் வரும். அவங்க எங்க விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து அடுத்து தொடருவாங்கன்னு பகவத்கீதையில் சொல்றாரு கிருஷ்ணர். இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் யாருமே இந்த லைன்ல திங்கிங்கே கிடையாது. ஏன்னா அடுத்த பிறவி இருக்கிற நம்பர் இல்லை, இந்த பிறவி நல்லா இருக்கட்டும். அதனால மெயினா வந்து நம்ம வந்து பிரம்மா படைச்ச நோக்கமும் பகவான் தன் ஜீவனை உருவாக்கணும் நோக்கம் நமக்கு புரியல. அது காரணத்தினாடி நம்ம வந்து எல்லாரும் குழந்தைகளை உருவாக்குறோம் ஆனா பக்குவப்படுத்துறல. உடம்ப உருவாக்குறோம், நல்ல டாக்டர் 1000 டெஸ்ட் பண்றோம், வயிற்றுக்குள்ள இருக்கிற காலத்துல இருந்து டெஸ்ட் பண்ணி 1000 இதை பண்றோம். ஆனா அந்த மனசை யாரும் டெஸ்ட் பண்றதில்ல, மனசுக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் தரதில்ல, மனசை யாரும் ஒழுங்குபடுத்த விரும்பல. மனசு வந்து குப்பையாகிறதுக்கு இடம் கொடுத்துரும். சுருக்கமா இந்த ஆரம்பத்திலிருந்து படைப்போட நோக்கம் வந்து பக்குவப்பட்டு ஒரு ஸ்டெப்பாக முன்னேறணுன்றது. அதனாடி பிரம்மா வந்து படைச்சதுப்ப அவருக்கு இல்லாதப்ப பகவான்கிட்ட தான் எல்லாம் உருவாக்குனாரு. அதே மாதிரி இன்னைக்கு உருவாக்குற தாய் தந்தையரும் பகவான்கிட்ட தான் எடுத்து உருவாக்குறோம். ஒரு மண்மான செய்யற கோயவன் வந்து அவன் மண்மான செஞ்சேன்னு சொல்றான், ஆனா மண் எங்கிருந்து எடுத்தான், மண் எங்கிருந்து எடுக்கிறான், பூமியில இருந்து. அவனுக்கு சொந்தம் இல்ல மண், அவனுக்கு சொந்தம் இல்ல. ஆனா அந்த பானையை உருவாக்கினான் அவன். அது என்ன அந்த மாதிரி பண்ற வந்து கிரியேட்டர் ஒரு அவர். அதே மாதிரி ஒரு மரத்தச்சன் வந்து அழகான சிலை வடிக்கிறாரு, அந்த சிலை வர வடிக்கிறார், மரம் எங்க வந்துச்சு? அதே மாதிரி நம்ம வந்து நிறைய உருவாக்கலாம், ஆனா ஜீவன் வந்து பகவான்கிட்ட வந்து வருது. அதுல உயிர் இல்லைன்னா வெறும் உடம்பு வச்ச சில மாதிரி ஆயிடும். அந்த உயிர் இருக்கிற நாடிதான் அந்த உடம்பு வந்து மனுஷன்னு சொல்றோம். அந்த உயிர் பகவான்கிட்ட வந்து மம ஏவோ அம்சம், என்னோட அம்சம்ன்ற மம அம்சம் பகவான் அவர் அம்சம்ன்றாரு. ஜீவலோக ஜீவபோத சனாதனம் நிரந்தரமா என்னோட அம்சம்ன்றாரு. நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் பகவானோட அம்சம்ன்றாரு. நம்ம மட்டும் இல்ல, எறும்பு புழு போன எல்லாத்துல இருக்க ஜீவனும் அவர் தான்றாரு. அதே மாதிரி உடம்பு பஞ்சபந்த நம்ம எல்லாரும் வந்து அது என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டருக்கு என்ன சொல்றது, இந்த உருவாக்குற தமிழ்ல நல்ல வார்த்தை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெக்கானிக் மாதிரியோ இது மாதிரி ப்ரொடக்ஷன் அவ்வளவுதான், சோர்ஸ் வந்து நம்ம கிடையாது. இந்த மாதிரி அடிப்படையை புரிஞ்சிட்டோம்னா பிரம்மால இருந்து பிரம்மா பின்னாடி சொல்றாரு, அதான் இந்த ஆரம்பமே சொல்றாரு, எதுவுமே இல்ல அவட்டம் தான் அந்த ஒண்ணு. அதே மாதிரி நம்மளும் வந்து கண்டிப்பா பிள்ளைய மேல இது மேல அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டியது, ஆனா அவங்களை வந்து ஸ்பிரிச்சுவலா டெவலப் பண்ணும். வெறும் மெட்டீரியலா அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா எந்தவித அட்வான்டேஜும் கிடையாது. இன்னைக்கு அங்கதான் மிஸ்டேக். பகவான் வந்து எதுக்காக வேண்டி இந்த கிரியேஷனை உருவாக்குனாரு, பிரம்மால இருந்து எதுக்கு எல்லா ஜீவனும் இப்படி டவுன் த லைன் உருவாயிருக்கு, இன்னும் உருவாயிட்டு இருக்கு செயின் மாதிரி. என்ன பர்பஸ் எதுக்காக அப்படி உருவாது என்னன்னு புரிஞ்சோம்னா அந்த ஒரிஜினலா வாழ்க்கையை வந்து எப்படி டியூன் பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியும். இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கை போற போக்கில் வந்து பைத்தியம் தான் பிடிக்கும்.